ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 25, 2026 காலை. முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்வதனால் நீங்கள் ஒரு வருமானத்தை சம்பாதிப்பதுடன் என்றும் ஆரோக்கியமானவர்களாகவும் அமரத்துவமானவர்களாகவும் ஆகின்றீர்கள். கேள்வி: உங்கள் இதயத்தை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்திருப்பதற்கு இலகுவான வழி என்ன? பதில்: நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக இருப்பதாகும். நீங்கள் ஷிவ் பாபாவின் பொக்கிஷ களஞ்சியத்திலிருந்து உண்கின்றீர்கள் என எப்பொழுதும் எண்ணுங்கள். ஷிவ் பாபாவின் பொக்கிஷ களஞ்சியத்திலிருந்து உண்பவர்களின் இதயங்கள் தொடர்ந்தும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் ஆகின்றன. வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழ்ந்து ஸ்ரீமத்தின் வழிகாட்டல்களுக்கு ஏற்ப ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக இருத்தல் ஷிவ் பாபாவின் பொக்கிஷ களஞ்சியத்திலிருந்து உண்பதுடன் மனதினால் அர்ப்பணிப்பதை ஒத்ததாகும். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் அரை கல்பத்திற்கு பிறவி பிறவியாக ஆன்மீக ஒன்று கூடல்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றீர்கள். சாதுக்கள், புனிதர்கள், பண்டிதர்கள் போன்ற சகலவிதமான மனிதர்களினதும் ஆன்மீக ஒன்று கூடல்கள் உள்ளன. இது மனிதர்களின் ஆன்மீக ஒன்று கூடல் அல்ல, இது ஆத்மாக்களின் ஆன்மீக ஒன்று கூடல் என்று அழைக்கப்படுகிறது. பரமாத்மா ஆத்மாக்களான உங்களுடன் இதயபூர்வமான உரையாடல் செய்கின்றார். அதாவது, அவர் ஆத்மாக்களுடன் ஆன்மீக ஒன்று கூடலை கொண்டிருக்கின்றார். இங்கே நீங்கள் ஒரு மனிதரோ அல்லது தேவரோ கூறுவதை கேட்கவில்லை, நீங்கள் கடவுள் கூறுவதையே கேட்கின்றீர்கள். கடவுள் எப்பொழுதும் அசரீரியானவர் என்றே அழைக்கப்படுகின்றார். அவர் குழந்தைகளான உங்களுக்கு கற்பித்து உங்களை தேவ தேவியர் ஆக்க வேண்டியுள்ள பொழுது மாத்திரமே வருகின்றார். கடவுளை தவிர வேறு எவராலும் தேவர் அல்லது தேவியர் அந்தஸ்தை எவருக்கும் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கமயுகத்தின் பொழுதே அசரீரியான தந்தை வந்து எங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் மாத்திரமே இதை புரிந்து கொள்கிறீர்கள். மற்றோருக்கு இதை புரிந்து கொள்வது சிரமமானது. ஷிவ் பாபா நிச்சயமாக வருகின்றார். ஆனால் அவரது பெயரை கூறுவதற்கு பதிலாக அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரே கீதையின் கடவுள் என்று கூறியுள்ளனர். எனவே ஒரு மனித சரீரமே நிச்சயமாக ஒவ்வொருவரின் புத்தியிலும் பிரவேசிக்கின்றது. நீங்களும் தெய்வீக குணங்கள் உடையவர்களாக இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது அசுரகுணங்கள் கொண்டவர்களாக ஆகிவிட்டீர்கள். நீங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை தெய்வீக குணங்கள் உடையவர்கள் ஆகின்றீர்கள். தெய்வீக குணங்கள் உடையவர்கள் இறை சமுதாயத்தினர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அசுரகுணங்கள் உடையவர்கள் அசுர சமுதாயத்தினர் என்று அழைக்கப்படுகின்றனர். அசரீரியான தந்தை இப்பொழுது அசரீரியான சமுதாயத்திற்கு கற்பிக்கின்றார். அதாவது, அவர் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். இதனாலேயே இது இறை சமுதாயம் அல்லது ஆன்மீக சமுதாயம் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்மீக தந்தை வந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகியுள்ளீர்கள். நான் ஓர் ஆத்மா, தந்தை எனக்கு கற்பிக்கின்றார். அவர் தன்னை நினைவு செய்யுமாறு எங்களுக்கு கூறுகின்றார். அதனால் எங்கள் பாவங்களை அழிக்க முடியும். அவர் ஆத்மாக்களுக்கே கற்பிக்கின்றார். அவர் மாத்திரமே ஞானம் நிறைந்தவர். சாதுக்களும் புனிதர்களும் தொடர்ந்தும் நேத்தி நேற்றி, அதாவது இதுவும் அல்ல அதுவும் அல்ல என்று கூறுகிறார்கள். அதாவது, அவர்கள் ஆத்மாக்கள் பற்றி அறிய மாட்டார்கள். எவ்வாறு ஞான கடல் நேரடியாக வராமல் இந்த ஞானத்தை பேச முடியும்? இந்த விஷயங்கள் மிகவும் நன்றாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். எங்களுக்கு கற்பிப்பவர் ஒரு மனிதர் அல்ல, தந்தையே எங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் எல்லையற்ற அசரீரியான தந்தையாவார். ஒவ்வொருவரும் ஷரீரதாரி தந்தை, அசரீரியான தந்தை என இரு தந்தையரை கொண்டுள்ளனர் என குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஒருவர் ஆன்மீகமானவரும் மற்றவர் லௌகிகமானவரும் ஆவார். ஆன்மீக தந்தையே வந்து ஆத்மாக்களை தூய்மையாக்குகின்றார். நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள் என்றும் பின்னர் தூய்மை அற்றவர்கள் ஆகினீர்கள் என்றும் இப்பொழுது தூய்மை அற்றவரிலிருந்து தூய்மையானவர்கள் ஆகின்றீர்கள் என்றும் அறிவீர்கள். அந்த விக்கிரகங்கள் உங்களின் முன்னால் உள்ளன. பாபா உங்களுக்கு அறிவுரை வழங்குகின்றார். சக்கரத்தின் படத்தின் முன்னால் மீண்டும் மீண்டும் சென்று அமருங்கள். அப்பொழுது எவ்வாறு நீங்கள் சங்கமயுகத்தில் உள்ளீர்கள், எவ்வாறு மற்ற அனைவரும் தங்களை கலியுகத்திற்கு உரியவர்களாக கருதுகின்றனர் என்ற ஞானம் அனைத்தும் உங்கள் புத்திகளில் பிரவேசிக்கும். கலியுகம் கார் இருள் என கூறப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது ஒளியில் இருக்கின்றீர்கள். நீங்கள் சத்திய யுகத்தில் இந்த ஞானத்தை பெற மாட்டீர்கள். தந்தை வருகின்ற பொழுது மாத்திரமே பேரொளி இருக்கிறது. இந்த சங்கம யுகமே நன்மை பயக்கின்ற யுகமாகும். தந்தை வருகின்ற இந்த யுகம் போன்று வேறு எந்த யுகமும் இல்லை. சத்திய யுகம் நன்மை பயக்கின்ற யுகம் என அழைக்கப்படுவதில்லை. அங்கே எவருமே நன்மை அடைவதில்லை. சங்கம யுகத்திலேயே நன்மை இடம் பெறுகிறது. சத்தியுகத்தில் ஏற்கனவே அனைவருக்கும் நன்மை உள்ளது. நன்மை பயக்கும் சங்கமயுகத்தின் மூலமே கலியுகம் சத்திய யுகம் ஆகின்றது. நீங்கள் இப்பொழுது எவ்வளவு நன்மை அடைந்துள்ளீர்கள் என பாருங்கள். தந்தையையும் உங்கள் ஆஸ்தியையும் நினைவு செய்வதனால் நீங்கள் அத்தகைய பெரும் வருமானத்தை சம்பாதிக்கின்றீர்கள். உங்களுக்கு முழுமையான வருமானமும் முழுமையான ஆரோக்கியமும் இருக்கின்றன. உங்கள் வாழ்வுகள் அமரத்துவமானவை ஆகின்றன. நீங்கள் ஒருபொழுதுமே அகால மரணத்தை அனுபவம் செய்ய மாட்டீர்கள். ஆகவே குழந்தைகளான நீங்கள் இந்த ஞானம் முழுவதையும் உங்கள் புத்தியில் கொண்டிருப்பதில் அதிகளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். குழந்தைகளான நீங்கள் இங்கு வந்துள்ளதால் முயற்சி செய்து அருங்காட்சியகத்திலுள்ள படங்களை விளங்கப்படுத்துவதற்கு தகுதியானவர்கள் ஆக வேண்டும். உங்களை தகுதியானவர்கள் ஆக்குவதற்கு 7 முதல் 8 நாட்கள் அமர்ந்திருந்து உங்களுக்கு நீங்களே கற்பிக்க வேண்டும். இதை பயிற்சி செய்தவுடன் நீங்கள் சேவை செய்வதற்கு ஓடி செல்ல வேண்டும். சென்று சேவை செய்த பின்னர் திரும்பி வாருங்கள். இதை கற்பது மிக இலகுவானது. உங்களின் முன்னால் ஒரு படத்தை வைத்தவுடன் எவ்வாறு நீங்கள் இப்பொழுது சங்கமயுகத்தில் இருக்கின்றீர்கள் என்பதை பற்றிய அனைத்தும் புத்தியில் பிரவேசிக்கின்றது. இன்றைய உலகில் பல மனிதர்கள் இருக்கிறார்கள். நாளை வெகு சிலரே இருப்பார்கள். அவர்கள் அனைவரும் வீடு திரும்ப வேண்டும். தந்தையே இப்பொழுது வந்து குழந்தைகளான உங்களுக்கு அதிக அளவு கௌரவம் அளிக்கின்றார். தொலைதூர தேசவாசி அந்நிய தேசத்திற்கு வந்துள்ளார். ராவணனின் தேசமே அந்நிய தேசம் இல்லையா? ராவணனால் என்றுமே ராமரின் தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. குழந்தைகளாகிய உங்களின் பராமரிப்பு இப்பொழுது தந்தையின் கரங்களில் உள்ளது. நான் உங்களுடனேயே உண்கின்றேன். அதாவது நான் உங்களுடைய பொக்கிஷ களஞ்சியத்திலிருந்து மாத்திரமே உண்கின்றேன். உங்களுடைய பராமரிப்பு இங்கேயே இடம் பெறுகிறது. எவ்வாறாயினும் தங்களை அர்ப்பணித்தவர்கள் இங்கேயே பராமரிக்கப்படுகிறார்கள். எவ்வாறாயினும் தங்களின் மனதினால் அனைத்தும் கடவுளுக்கே தந்தைக்கே சொந்தம் என்றும் தாங்கள் நம்பிக்கை பொறுப்பாளர்கள் என்றும் கருதுவதுடன் ஸ்ரீமத்திற்கு ஏற்ப செலவும் செய்பவர்கள் ஷிவ் பாபாவின் பொக்கிஷ களஞ்சியத்தினால் பராமரிக்கப்படுகிறார்கள். ஷிவ் பாபாவின் பொக்கிஷ களஞ்சியத்தில் இருந்து உண்பதனால் உங்கள் இதயங்கள் சுத்தமாகவும் தூய்மையாகவும் ஆகின்றன. அவர்கள் ஷிவ் பாபாவின் பொக்கிஷ களஞ்சியத்திலிருந்து உண்பதில்லை என்றில்லை. ஷிவ் பாபாவின் வழிகாட்டல்களுக்கு ஏற்ப அனைத்தையும் செய்வது என்றால் ஷிவ் பாபாவின் பொக்கிஷ களஞ்சியத்தில் இருந்து உண்பது போன்றதாகும். நீங்கள் உண்கின்ற இந்த பொக்கிஷ களஞ்சியம் எப்பொழுதும் நிறைந்திருப்பதுடன் அது உங்கள் துன்பத்தையும் வருந்துதலையும் அகற்றுகிறது. அதன் பின்னர் நீங்கள் ஒருபொழுதும் அகால மரணத்தை அனுபவம் செய்ய மாட்டீர்கள். ஷிவ் பாபா இந்நேரத்தில் மாத்திரமே வருகின்றார். அவரது புகழ் பாடப்படுகிறது. சிவனின் பிறந்த தினமும் கொண்டாடப்படுகிறது. ஆனால் அவரது பொக்கிஷ களஞ்சியம் எத்தகையது என்பதை எவருமே அறிய மாட்டார்கள். பாபா உண்மையில் இங்கே வருகின்றார். இங்கே வருகின்ற குழந்தைகள் அனைவரும் ஷிவ் பாபாவின் பொக்கிஷ களஞ்சியத்தில் இருந்தே உணவை பெறுகின்றார்கள். ஆண்கள் அர்ப்பணம் செய்தால் அது நல்லது, ஆனால் அவர்கள் அர்ப்பணம் செய்யாதுவிட்டால் அவர் அர்ப்பணம் செய்யாதுவிட்டால் ஒரு தாயால் என்ன செய்ய முடியும்? கணவனாலேயே வருமானம் வழங்கப்படுகிறது. அவர் தன்னை அர்ப்பணிக்கவில்லை, அவர் வருமானம் சம்பாதித்தால் மாத்திரமே அவரது மனைவி போன்றவர்களால் அதிலிருந்து உண்ண முடியும். ஆம், ஒரு தம்பதியினர் அர்ப்பணிக்கின்ற பொழுது அவர்கள் ஷிவ் பாபாவின் பொக்கிஷ களஞ்சியத்தினால் பராமரிக்கப்பட முடியும். தந்தை இங்கே அமர்ந்திருந்து குழந்தைகளான உங்களுக்கு இதை தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் உங்கள் கர்மாதீத் நிலையை அடையும் வரை தந்தையுடனேயே தங்கியிருப்பீர்கள் என்பதை உங்கள் புத்தியில் வைத்திருங்கள். நாளுக்கு நாள் நாங்கள் எங்களது சுய ராஜ்யத்திற்கு நெருக்கமாக வருகின்றோம். நேரம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது, நீங்கள் தொடர்ந்தும் நெருக்கமாக வருகின்றீர்கள். சத்யுகத்தின் முதல் வருடத்திற்கு செல்வதற்கு முன்னர் இன்னமும் எத்தனை வருடங்கள் மீதமிருக்கின்றன? நீங்கள் அதற்கு எவ்வளவு நெருக்கமாக வந்துள்ளீர்கள்? தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, உங்கள் 84 பிறவிகளுக்கான சக்கரம் இப்பொழுது முடிவிற்கு வருகிறது. நீங்கள் இப்பொழுது 84 பிறவிகளின் சக்கரத்தை அறிவீர்கள். சக்கரத்தை பார்க்கின்ற பொழுது இப்பொழுது நீங்கள் சங்கமகத்தில் இருப்பதாக கூறுவீர்கள். இந்த பக்கம் கலியுகமும் அந்த பக்கம் சத்திய யுகமும் இருக்கின்றன. நாளை நாங்கள் எங்கள் சந்தோஷதாமத்தில் இருப்போம். உலகம் இதை அறிய மாட்டாது. அவர்கள் முழுமையான இருளில் இருக்கின்றனர். குழந்தைகளாகிய நீங்கள் பெருமளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்ய வேண்டும். நாங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கான ஒரு வருமானத்தை சம்பாதிக்கின்றோம். நீங்கள் சதா சந்தோஷம் என்ற ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்ற சந்தோஷத்தை கொண்டிருக்கின்றீர்கள். சொர்க்கவாசி ஆகுவது உங்கள் பாக்கியத்தில் மாத்திரமே உள்ளது. சொர்க்கம் அற்புதமான ஓர் இடம். அவர்கள் 7 அற்புதங்களை காட்டுவதைப் போன்று இதுவே அனைத்திலும் மிகப்பெரிய அற்புதமாகும். சொர்க்கத்தின் அற்புதமான படங்களும் இருக்கின்றன. லக்ஷ்மியும் நாராயணரும் உலக அதிபதிகளாக இருந்தார்கள். இதனாலேயே பாபா எழுதியுள்ளார், படத்தில் மேலே சூரிய வம்சம் பற்றியும் அதற்கு கீழே சந்திர வம்சம் பற்றியும் எழுதுங்கள், அரை கல்பம் பூர்த்தி செய்யப்படும். சூரிய சந்திர வம்சங்கள் ஒவ்வொன்றும் 1250 வருடங்களுக்கு நீடிக்கின்றன. பின்னர் 100,000 வருடங்கள் என்ற கருத்து இருக்க முடியாது. அங்கே அவர்கள் பௌதீக சக்தியை பெறுவதில் அதிகளவு செலவு செய்கின்றார்கள். இங்கே ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை எந்த செலவும் இல்லை. இது தந்தையினதும் குழந்தைகளினதும் கணக்காகும். செலவு என்ற கேள்வியே இல்லை. இங்கே குழந்தைகள் தங்களை புத்துணர்ச்சி ஊட்டுவதற்காக வருகின்றார்கள். இதனாலேயே கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன. பணம் முழுவதும் குழந்தைகளுக்கு சொந்தமானது. பல நாட்கள் ஏற்கனவே கடந்துவிட்டன. இப்பொழுது மீதமிருக்கும் சில நாட்களுக்கு செலவுகள் எதுவும் இல்லை. நீங்கள் சிப்பியளவு கூட செலவு செய்யாமல் ஜீவன் முக்தியை பெறுகின்றீர்கள். இதில் முயற்சிக்கான கேள்வி மாத்திரமே உள்ளது. பக்தர்கள் அனைவரும் கடவுளை நினைவு செய்கின்றனர். ஆனால் கடவுள் யார் என்பது அவர்களுக்கு தெரியாது. கடவுளை அறியாததால் அவர்கள் பலரையும் கடவுள் என்று நம்புகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது உண்மையான தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். எல்லையற்ற பாபா உங்களை சொர்க்க அதிபதிகள் ஆக்குவதற்கு கற்பிக்கின்றார் என்ற பெருமளவு சந்தோஷத்தை குழந்தைகளாகிய நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். பாபா வந்து சொர்க்கத்தை ஸ்தாபித்து நரகத்தின் விநாசத்தை தூண்டுகின்றார். எனவே மகாபாரத யுத்தம் இதன் மூலம் தொடர்புடையதாகும். இந்த சக்கரம் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கும் தொடர்ந்தும் சுழல்கிறது. தந்தையும் ஒவ்வொரு கல்பத்தினதும் சங்கம யுகத்தில் பிரவேசிக்கின்றார். அவர் ஒவ்வொரு யுகத்திலும் வருவதாக அவர்கள் கீதையில் எழுதியுள்ளார்கள். எனவே 5 யுகங்கள் இருப்பதனால் அவர் 5 முறை வருவதாக அவர்கள் கூறுகின்றனர். அவ்வாறாயின் அவர்கள் ஏன் 24 அவதாரங்கள் பற்றியும் இன்னென்ன அவதாரம் பற்றியும் எழுதியுள்ளார்கள்? மனிதர்கள் பல்வேறு யாகங்கள் வளர்த்து தபஸ்யா தான தர்மங்கள் போன்றவற்றை செய்கின்றார்கள். இவை அனைத்தும் கடவுளை காண்பதற்கான பாதைகள் என அவர்கள் நினைக்கிறார்கள். எவ்வாறாயினும் எவருமே கடவுளிடம் செல்ல முடியாது. மக்கள் அரை கல்பத்திற்கு பெரும் பிரயத்தனம் செய்கிறார்கள். நீங்களும் பிறவி பிறவியாக நாலா திசைகளிலும் சுற்றி வந்தீர்கள். நீங்கள் இதையும் அதையும் செய்தாலும் தந்தையை கண்டடையவில்லை. தந்தை இப்பொழுது குழந்தைகளான உங்களுடன் மிக நெருக்கமாக இருக்கின்றார். அவர் உங்களுடன் பேசி உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் சரியாக அதே வழியில் அவரை சந்திப்பீர்கள் என்பதை பற்றி புரிந்து கொள்கிறீர்கள். என்ன நடந்துள்ளதோ அது ஒவ்வொரு கல்பத்திலும் அதே போன்று நடைபெறும். அதே தாதா ஒரு ரத்தின வியாபாரியாக இருப்பார். கடவுள் வந்து இவரில் பிரவேசிப்பார். அதே குழந்தைகளாகிய நீங்கள் பின்னர் வந்து தந்தைக்கு சொந்தமாகி மீண்டும் ஒருமுறை அவரிடமிருந்து ஸ்வர்க ஆஸ்தியை பெறுவீர்கள். தந்தை குழந்தைகளான உங்களுடன் நடிக்கின்ற இந்த அனாதியான அழியாத பாகம் கல்பம் கல்பமாக அதே வழியில் தொடர்ந்தும் மீண்டும் மீண்டும் இடம்பெறும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, இது நன்மை செய்கின்ற சங்கம யுகம். இந்த யுகத்தில் அனைத்திலும் நன்மை உள்ளது. அனைத்திலும் வருமானமே அன்றி வேறெதுவும் இல்லை. தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்து 21 பிறவிகளுக்கு உங்கள் வாழ்வை அமரத்துவமாக ஆக்குங்கள். 2, வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழும் பொழுதும் உங்கள் மனதையும் புத்தியையும் அர்ப்பணம் செய்யுங்கள். உங்கள் செலவுகள் ஸ்ரீமத்திற்கு ஏற்ப இருக்க வேண்டும். முழுமையான நம்பிக்கை பொறுப்பாளர் ஆகுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒத்துழைக்கும் சக்தியால் ஒத்துழைக்க மறுப்பவர்களையும் ஒத்துழைப்பவர்கள் ஆக்கும் தந்தையை போன்றவராகி உங்களை இகழ்பவர்களையும் ஈடேற்றுபவர்கள் ஆக்குவீர்களாக. உங்களுடன் ஒத்துழைப்பவர்களுடன் ஒத்துழைப்பது என்பது தைரியமான செயல் அல்ல. எவ்வாறாயினும் தந்தை தன்னை இகழ்பவர்களையும் ஈடேற்றுவதைப் போல் குழந்தைகளான நீங்கள் அதே போன்று தந்தையை ஒத்தவராக வேண்டும். ஒருவர் எவ்வளவுதான் ஒத்துழைக்க மறுத்தாலும் அவ்வாறு ஒத்துழைக்க மறுப்பவர்களையும் ஒத்துழைக்க செய்வதற்கு உங்களின் ஒத்துழைக்கும் சக்தியை பயன்படுத்துங்கள். ஏதாவது ஒரு காரணத்தினால் ஒருவர் முன்னேறுகின்றார் இல்லை என்று நினைக்காதீர்கள். பலவீனமானவர்களை அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள் என்று நினைத்து ஒதுக்காதீர்கள். ஆனால் அவர்களுக்கு சக்தியை கொடுத்து பலசாலிகள் ஆக்குங்கள். இதில் கவனம் செலுத்துங்கள். அப்போது சேவை திட்டங்கள் என்ற ஆபரணம் வைரங்கள் பதித்தவையாகிவிடும். அதாவது வெளிப்படுத்துதல் இலகுவாக இடம்பெறும். ஸ்லோகம். கோபத்திற்கான காரணம் சுயநலமும் பொறாமையும் ஆகும். இவையே எரிச்சலின் வேர்கள். எனவே அனைத்திற்கும் முதலில் அவற்றை முடித்து விடுங்கள். அவ்யக்த இஷாரா. தூய்மையற்றதன் விதையை முடித்து முற்றிலும் சுத்தமானவராக தூய்மையானவராக ஆகுங்கள். தூய்மையே அஸ்திவாரம். எனவே அஸ்திவாரத்திற்கான பிரம்மச்சரியத்திற்கான சத்தியத்தை செய்வது பொதுவானது. எவ்வாறாயினும் நீங்கள் இப்பொழுது முன்னேறி செல்கிறீர்கள். இனிமேலும் நீங்கள் குழந்தை பருவ நிலையை கொண்டிருக்கவில்லை. நீங்கள் இப்பொழுது இளைப்பாறும் நிலைக்குள் செல்ல வேண்டும். நான் பிரம்மச்சாரியாக இருக்கின்றேன். என்னிடம் எப்படியும் தூய்மை உள்ளது. இதனால் மட்டும் சந்தோஷம் அடையாதீர்கள். உங்களின் மனதை உங்களின் பிரதானமான அஸ்திவாரத்தை தூய்மையாக்குங்கள். அதை இந்த ஞானத்தின் சுரூபமாகவும் சக்தி சுரூபமாகவும் ஆக்குங்கள். ஓம் சாந்தி.